வேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், உள்மன விடுதலை குறித்த எதிர்பார்ப்பு.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலின் இறுதிப்பிரிவில் திருமணம் மற்றும் குடும்பத்தின் ஆன்மீகம் பற்றி பேசும்போது, தம்பதியரிடையே ஒருவரை ஒருவர் சார்ந்தும் அதேவேளையில் சுதந்திரமாகவும் நிலவும் அன்பின் ஆன்மீகம் குறித்து 319-320 என்ற இரு பத்திகளில் கூறியுள்ளதில் 320 பத்தியின் தொகுப்பு இதோ.
ஒரு தம்பதியின் அன்பு அதன் சுதந்திரத்தின் உச்சநிலையை எட்டி ஆரோக்கியமான சுயாட்சியின் அடிப்படையாக மாறும் ஒரு நிலை உருவாகின்றது. தம்பதியருள் ஒவ்வொருவரும் மற்றவரை தனக்கு உரியவர் அல்ல, மாறாக அவருக்கு இதையும் தாண்டிய முக்கியமான ஒரு தலைவர், அதாவது கடவுள் இருக்கின்றார் என்பதை உணரும்போது இது ஏற்படுகின்றது. அன்பு கூறுபவரின் ஆழமான மற்றும் தனிப்பட்ட உள் மையத்தை கடவுளைத் தவிர வேறு எவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் மட்டுமே தம்பதியரின் வாழ்க்கையில் இறுதி மையமாக இருக்க முடியும். அதேவேளை தம்பதியரில் ஒருவரால் மற்றவரின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள ஆன்மீக யதார்த்தத்தின் கொள்கை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புதன் மறைக்கல்வி உரை. புனித யோசேப்பு நம் காலத்திற்கு முன் மாதிரிகை.
அன்பு இதயங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் பொதிந்துள்ள ஆழமான கருத்துக்கள் பற்றிய தன் சிந்தனைகளை கடந்த தன் புதன் மறைக்கல்வி உரைகளில் 15 பகுதிகளாக வழங்கி அவற்றை நவம்பர் 10 புதனன்று நிறைவு செய்தார். நவம்பர் 17 இப்புதன் மறைக்கல்வி உரையில் புனித யோசிப்பு பற்றிய புதிய தொடர் ஒன்றை துவக்கினார். இப்புதன் காலையில் வத்திக்கானின் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கத்திற்கு வந்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முதலில் காலை வணக்கம் சொல்லி தன் மறைவுரையை ஆரம்பித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
December 1870, il Beato Pio IX proclamò San Giuseppe patrono della Chiesa universale. 150 anni da quell'evento stiamo vivendo un anno speciale dedicato a San Giuseppe. E nella lettera apostolica Patris Corde ho raccolto alcune riflessioni sulla sua figura.
அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 1870 December 8 திருத்தந்தை அருளாளர் 9 பயஸ் அவர்கள் புனித யோசேப்புவை உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலராக அறிவித்தார். இந்த நிகழ்வின் 150 நிறைவாக புனித யோசேப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புனித யோசேப்பு ஆண்டில் நாம் துவக்கியுள்ள இந்த புதிய மறைக்கல்வி தொடரில் நாசரேத் எனும் ஊரின் தாழ்மையான தச்சு தொழிலாளர், குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தை மற்றும் உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலர் பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். யோசேப்பு என்றால் எபிரேய மொழியில் வளர்ச்சி மற்றும் புதிய வாழ்வை கொணர்வதற்கு கடவுளின் வல்லமையை இறஞ்சுபவர் என்று அர்த்தமாகும். உலகில் நாம் ஆற்றுகின்ற வேளையில் கடவுளின் பராமரிப்பில் அமைதியாக நம்பிக்கை வைப்பதற்கு புனித யோசேப்பு நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்புனிதரின் வாழ்க்கை பெத்லகேம், நாசரேத் ஆகிய இரு சிறிய நகரங்களோடு முக்கிய தொடர்பு கொண்டது. ஏழைகள் மற்றும் வாழ்வின் விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு கடவுள் தம் அன்பில் முன்னுரிமை கொடுக்கின்றார் என்பதை இவரின் இந்நகரங்களின் வாழ்க்கை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. தாவீது குலத்தின் வழித்தொண்டலாகிய யோசேப்பின் பராமரிப்பில் தாவீதின் நகரமாகிய பெத்லகேமை தம் மகன் பிறப்பதற்குரிய இடமாக கடவுள் தேர்ந்தெடுத்தார். நாம் வாழ்கின்ற இவ்வுலகில் விளிம்பு நிலையில் வாழ்கின்றவர்கள் துவங்கி அனைவருக்கும் கிறிஸ்துவின் வருகை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்கு திரு அவை அழைக்கப்பட்டுள்ளது என்பதை புனித யோசேப்பு தன் வாழ்வு மற்றும் முன்மாதிரிகையால் நமக்கு நினைவுறுத்துகின்றார்.
Vorrei oggi mandare un messaggio a tutti gli uomini e le donne che vivono le periferie geografiche più dimenticate del mondo o che vivono situazioni di marginalità esistenziale. Possiate trovare in San Giuseppe il testimone e il
protettore. Nam mattil vaalgindra eeligal mattum marakkappattor thangal vaalkaiyil nichayamaana valigaatti mattum paadhugaavalaraga appunidarai nokkalam. கடவுளின் கண்களில் எது முக்கியம் என்பதை பார்க்கவும் அதை போற்றவும் என பெத்லகேமிலிருந்து புதிய பாதையை நாம் எப்போதும் அமைப்பதற்கு திரு அவைக்காக மன்றாடுமாறு புனித யோசேப்பிடம் வேண்டுவோம்.
இவ்வாறு புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டான வாழ்வும் மற்றும் சான்று பற்றிய தன் சிந்தனைகளை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறுதியில் அப்புனிதரிடமும் ஜெபித்து இப்புதன் மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார். பின்னர் இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தை பெறுமாறு ஜெயிப்போம் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் அளித்தார்.
Et cum spiritum tuo.
Sit nomen Domini benedictum.
Ex hoc nunc et usque in saeculum.
Aeternum nostrum in nomine Domini.
Qui feci caelum et terram.
Benedicat vos omnipotens Deus, Pater et Filius, et Spiritus Sanctus. Amen.
Amen.
திருத்தந்தையர் வரலாறு திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியூஸ்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா.
திருத்தந்தையர்களின் அதிகாரத்தை மதிக்க தவறி அவர்களை சிறை வைத்தது மற்றும் அவர்களை ரோம் நகருக்குள் நுழையவிடாமல் தடுத்தது என பேரரசர்களின் அத்துமீறல் நடவடிக்கைகளை நாம் கண்டு வருகின்றோம். இவ்வாறு துன்பங்களை அனுபவித்த திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் அவர்கள் 1118 ஜனவரி 21 மரணமடைய அடுத்த திருத்தந்தையானார் திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியூஸ்.
திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் பேரரசர் 4 ஹென்றி மற்றும் அதற்கு பின் வந்த அவர் மகன் 5 ஹென்றி ஆகியோரின் கைகளில் பெரும் துன்பங்களை அனுபவித்த காலத்தில் அத்திருத்தந்தைக்கு பக்க பலமாகவும் ஆறுதலாகவும் நின்றவர் இத்தாலியின் கயத்தா நகர் துறவி ஜான். இவர் பெனடிக்டன் துறவியாக மொந்தே கசினோ எனும் துறவுமிடத்தில் இருந்தார். திருப்பிடத்தின் உயர் அதிகாரியாகவும் இருந்தார். திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் இறந்து அடுத்த பாப்பிரையை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகளை கர்தினால்கள் மேற்கொண்டபோது பேரரசர் 5 ஹென்றி ரோமிய பிரபுக்கள் சிலரோடு சேர்ந்து கொண்டு தனக்கு நம்பிக்கையான ஒருவரை தலைமைப்பிடத்தில் அமர்த்த முயன்றார். ஆன்மீகத்திற்குள் அரசியலை விரும்பாத கர்தினால்களோ பலாத்தீனே என்ற இடத்தின் பெனடிக்டன் துறவு இல்லத்தில் ரகசியமாக கூடினர். மொந்தே கசினோ துறவுமடத்திற்கு ஆள் அனுப்பி துறவி ஜான் அவர்களை வருமாறு கட்டளையிட்டனர். கர்தினால்களின் நோக்கத்தை புரிந்து கொண்ட துறவி ஜான் திருத்தந்தை பொறுப்பை ஏற்க மாட்டேன் என மறுத்தார். கடந்த சில தேர்தல்களில் நடந்தது போலவே இவரின் விருப்பத்திற்கு செய்மடுக்காமல் ஒருமித்த குரலில் இவரை திருத்தந்தையாக அறிவித்தனர் அங்கு ரகசியமாக கூடியிருந்த கர்தினால்கள்.
கயத்தாவின் பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்து மொந்தே கசினோ துறவுமடத்தில் புகுந்து திருத்தந்தையின் ஆலோசகராகவும் திருப்பிட உயர் அதிகாரியாகவும் பதவி வகித்து தற்போது திருத்தந்தையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியூஸ் தன் ஓராண்டு பொறுப்பு காலத்தின் போது எண்ணற்ற துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. தன்னை ஆலோசிக்காமலேயே கர்தினால்கள் ரகசியமாக ஒரு திருத்தந்தையை தேர்ந்து கொண்டார்கள் என்பதை கேள்வியுற்ற பேரரசரின் ஆதரவு குழுக்கள் கோபம் கொண்டன. சென்சியோ பிராஞ்சிப்பியானி என்பவரின் தலைமையின் கீழ் சென்று துறவுமட கதவுகளை உடைத்து உள் சென்று புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த துறவி ஜான் அவர்களை தாக்கினர். அவர் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் விவரித்துள்ளதை வாசிக்கும்போது நெஞ்சு கணக்கின்றது.
புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தையின் அறைக்குள் நுழைந்த பிரான்சிப்பானி முதலில் அவரின் கழுத்தில் கை வைத்து இழுத்து கீழே தள்ளினார். அவரை கால்கொண்டு மிதித்து தலைமுடியை பிடித்து தரதரவன இழுத்து அருகிலிருந்த சிறு கோட்டைக்கு கொண்டு சென்று ஓர் இருட்டறையில் வீசினார். பலியிடக் கொண்டு செல்லப்படும் ஆட்டினைப் போல் தன் துன்பங்களை ஏற்று எவ்வித எதிர்ப்புமின்றி அமைதியாயிருந்தார் அத்துறவியான திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜான். ஆனால் இதையெல்லாம் கேள்வியுற்ற ரோ மக்கள் வெகுண்டெழுந்தனர். புதிய திருத்தந்தை சிறை வைக்கப்பட்டிருந்த இருள் நிறைந்த குகையை சூழ்ந்து கொண்டு அவரை உடனே விடுவிக்கும்படி கோரினர். கொலைவரி கொண்ட கூட்டத்தை பார்த்ததும் பயந்துவிட்டார் பிரான்சிபானி. திருத்தந்தைக்கு ஆதரவாக இவ்வளவு பெரிய கூட்டம் கோப வெறியுடன் வருவார்கள் என அவர் கனவிலும் எண்ணவில்லை. புதிய திருத்தந்தையை உடனே விடுவித்தது மட்டுமல்ல, அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பை வேண்டினார். திருத்தந்தையும் எதுவும் நடவாதது போல் உடனே அவருக்கு மன்னிப்பை வழங்கினார். மக்கள் ஆரவாரத்தோடு அப்புதிய திருத்தந்தையை பெரும் ஊர்வலமாக புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவிலை நோக்கி அழைத்துச் சென்று திருத்தந்தையாக முடிசூட்டினார். அவரும் திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் என்ற பெயரை எடுத்துக்கொண்டார்.
ஆனால் இந்த வெற்றியும் அமைதியும் அதிக காலம் நீடிக்கவில்லை. தன்னிடம் ஆலோசிக்காமலேயே திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கோபமுற்றிருந்த பேரரசர் ஐந்தாம் ஹென்றி, மக்கள் இவ்வளவு ஆரவாரத்துடன் திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் அவர்களை திருத்தந்தையாக முடிசூட்டியதை கேள்வியுற்றதும் தன் படைகளை இத்தாலியின் லொம்பார்தி பகுதியில் விட்டுவிட்டு ரோம் நகர் வந்தார். பேரரசர் வருவதை கேள்வியுற்றதும் அவரின் ஆதரவாளர்கள் மீண்டும் திருத்தந்தைக்கு எதிராக எழுந்தனர். திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் தன் அதிகாரிகளுடன் ரோம் நகரை விட்டு தப்பியோட வேண்டியதாகியது. தன் சொந்த இடமான கயத்தாவுக்கு வந்த திருத்தந்தைக்கு அங்கேயே அருள்பணியாளர் திருநிலைப்பாடும் ஆயர் திருநிலைப்பாடும் வழங்கப்பட்டன. இதுவரை திருத்தொண்டராக இருந்த திருத்தந்தை கயத்தாவில்தான் ரோமை ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்கின்றனர் சில வரலாற்று ஆசிரியர்கள்.
திருத்தந்தை தப்பியோடிவிட்டார் என்பதை தெரிந்து கொண்ட ஐந்தாம் ஹென்றி கயத்தாவுக்கு ஆளனுப்பி அவரை ரோம் நகருக்கு அழைத்தார். திரு அவைக்குள் தன் அதிகாரங்கள் குறித்து விவாதிக்க விரும்புவதாக சொல்லி அனுப்பினார். பேரரசரின் கபட எண்ணத்தை புரிந்து கொண்ட திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் அவர்கள் ரோம் நகர் வர மறுத்தார். பேரரசரும் இதுதான் சரியான தருணம் என எண்ணி தனக்கு கீழ்ப்படிபவரான போர்த்துக்கலின் பிராகா பேராயர் மௌரிஸ் புர்தினூஸ் என்பவரை திருத்தந்தையாக நியமித்தார். அவரும் எட்டாம் கிரகரி என்ற பெயரை எடுத்துக்கொண்டு திருத்தந்தை என தன்னை அறிவித்தார்.
பேரரசர் ஐந்தாம் ஹென்றி ரோம் நகரிலிருந்து வெளியேறிய பின் அங்கு திரும்பி வந்தார் திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ். ஆனால் எதிர் திருத்தந்தையின் பலம் அதிகமாக இருந்ததால் உண்மை திருத்தந்தையால் எதுவும் செய்ய இயலவில்லை. இதற்கிடையில் பேரரசரின் ஆதரவாளரான பிரான்சிப்பாணியின் ஆட்களால் திருத்தந்தை தாக்கப்பட்டு தப்பியோட வேண்டியதாகியது. பிரான்சில் அடைக்கலம் புகுந்த திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் அவர்கள் 1119 ஆண்டு ஜனவரி 29 தேதி குளூனி துறவு இல்லத்தில் காலமானார். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டு 5 வாழ்ந்த இத்திருத்தந்தை அனுபவித்த கொடுமைகள், அதிலும் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பெற்ற உடல் காயங்கள் எண்ணற்றவை. இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பெரிய துன்பங்களை அனுபவித்த ஒரே திருத்தந்தை இவராகத்தான் இருக்கும் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள்.
வரும் வாரத்தில் திருத்தந்தை இரண்டாம் கலிஸ்துஸ் குறித்து நாம் காண்போம்.
பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்து எங்கள் சூசை மாமுனியே, எமக்கு வழியான எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே, எமக்கு வெளியான எமக்கு ஒளியான எங்கள் சௌசையப்பரே, பாதுகாவலரே எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்து எங்கள் சூசை மாமுனி.
திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் பற்றி இன்றைய திருத்தந்தையர் வரலாறு நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
மனித சமுதாயத்தின் பொருளாதாரத்துறையிலும் அரசியல் துறையிலும் நிலவும் முரண்பாடுகளை கோவிட் 19 பெருந்தொற்று வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது என்றும், இந்த முரண்பாடுகளை சரி செய்வது திரு அவையின் கடமை என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இணையம் வழியே வெளியிட்ட ஒரு செய்தியில் கூறியுள்ளார். உலகின் பல மறைமாவட்டங்களில் உருவாக்கப்பட்டுள்ள நீதி மற்றும் அமைதி பணிக்குழுக்களுக்கென ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவை நவம்பர் 17-18 ஆகிய 2 ஏற்பாடு செய்துள்ள இணையவழி கருத்தரங்கிற்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள செய்தியில் உண்மையான மனித முன்னேற்றத்தை வலியுறுத்தி பேசியுள்ளார். 1967 ஆண்டு திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்கள் நீதி மற்றும் அமைதி திருப்பிட அவையை உருவாக்கிய வேளையில் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றம் என்பது அமைதியின் ஒரு புதிய பெயர் என்று குறிப்பிட்டதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் செய்தியில் நினைவு கூர்ந்துள்ளார். ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றமும் அமைதி மற்றும் நீதி ஆகிய விழுமியங்களும் நம் பொதுவான இல்லமான பூமியை காப்பதன் வழியாகவும் உடன்பிறந்த நிலை மற்றும் சந்திப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதன் வழியாகவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று திருத்தந்தை தன் செய்தியின் வழியே அழைப்பு விடுத்துள்ளார்.
ரோமா என்று அழைக்கப்படும் நாடோடி இனத்தவரின் அமைப்பைச் சேர்ந்தவர்களால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கால்பந்தாட்ட குழு ஒன்றும் திருத்தந்தையின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஃப்ரெத்தெலி தூத்தி கால்பந்தாட்ட குழு ஒன்றும் நவம்பர் 21 வருகிற ஞாயிறன்று ரோம் நகரில் கால்பந்து விளையாட்டை மேற்கொள்கின்றனர் என்று திருப்பிடம் அறிவித்துள்ளது. கலாச்சார திருப்பிட அவையின் தலைவர் கர்தினால் ஜான் பிராங்கோ இரவாசி அவர்கள் நவம்பர் 16 இச்செவ்வாயன்று நடைபெற்ற இணையவழி செய்தியாளர்கள் கூட்டத்தில் இத்திருப்பிட அவையும் ரோம் மறைமாவட்டமும் ஏற்பாடு செய்துள்ள கால்பந்தாட்டு விளையாட்டு குறித்து பேசினார். ஒதுக்கப்படுதலுக்கு எதிராக ஓர் உதை என்ற பெயரில் நிகழும் இந்த கால்பந்து விளையாட்டு ரோம் நகரில் ஒதுக்கப்பட்டவர்களாய் வாழும் ரோமா நாடோடி இனத்தவர் ரோம் நகர சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கப்படும் முயற்சிகளுக்கு தேவையான நிதியை திரட்டும் நோக்கத்துடன் நடத்தப்படுகின்றது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழித்து மனித மாண்பிற்கு முதலிடம் கொடுத்து அமைதி மற்றும் வாழ்வு கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் திருப்பிடம் முழுமையான ஆதரவு வழங்கும் என்று திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் கூறியுள்ளார். அன்பு கலாச்சார கழகம் என்ற பன்னாட்டு அமைப்பு ஒன்று அணு ஆயுதங்களை மாற்றுதல் தகுந்த முயற்சி என்ற தலைப்பில் அசிசி நகரில் நவம்பர் 17 இப்புதனன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தின் அறிமுக அமர்வில் கர்தினால் பரோலின் அவர்களின் காணொலி செய்தி ஒளிபரப்பானது. பாதுகாப்பு என்ற காரணத்திற்காக இதுவரை நாம் அணு ஆயுதங்களை உருவாக்கி வந்துள்ளோம் என்பதை தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள் எது நம்மை உண்மையிலேயே பாதுகாக்கும் என்பதை மீள்பார்வை செய்வதற்கு கோவிட் 19 பெருந்தொற்று நமக்கு பாடங்களை புகட்டியுள்ளது என்று கூறினார்.
கோவிட் 19 பெருந்தொற்று உருவாக்கிய துன்பங்களிலிருந்து மக்களை மீட்க அனைவரும் இணைந்து வந்து பணியாற்றியது மனதுக்கு நிறைவு தந்தது என்று வியட்நாம் நாட்டின் பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் கூறியதாக ஃபிதே செய்திக்குறிப்பொன்று கூறுகின்றது. வியட்நாமின் ஹோச்சிமின் உயர்மறை மாவட்டம் ஏற்பாடு செய்திருந்த பிறரன்பு பணிகளில் புத்தமத துறவிகளும் கிறிஸ்துவ துறவிகளும் இணைந்த 682 தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து பணியாற்றியது அனைவருக்கும் உன்னதமான ஒரு அனுபவத்தை தந்தது என்று பேராயர் ஜோசப் இங்குவெங் நாங் அவர்கள் ஃபிதே செய்தியிடம் கூறினார். மருத்துவ பணியாளர்களுக்கு உதவி செய்தல், உணவு பரிமாறுதல் மற்றும் பெருந்தொற்றை குறித்த விழிப்புணர்வை வழங்குதல் என்ற பல பணிகளில் அனைத்து மதத்தைச் சேர்ந்த இளையோர் பல்வேறு சவால்கள் நடுவிலும் ஆர்வமாய் ஈடுபட்டனர் என்று ஹோச்சிமின் உயர்மறை மாவட்டம் கூறியது.
ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ சுற்றுச்சூழல் பராமரிப்புக்கென்று உருவாக்கியுள்ள சுல்தான் காபூஸ் விருது இவ்வாண்டு மலேசியா மற்றும் கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இரு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. மலேசியாவின் காடு ஆய்வு நிறுவனம் மற்றும் கோஸ்டாரிக்காவின் பன்னாட்டு கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஆகிய இரு நிறுவனங்கள் நவம்பர் 17 புதனன்று பாரிஸ் மாநகரில் நடைபெற்ற ஒரு விழாவில் இந்த விருதை பெற்றன. பல்லுயிர் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வை வழங்குவதற்கும் சுற்றுச்சூழலை மையப்படுத்திய ஒரு பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்வதற்கும் மலேசிய காடு ஆய்வு நிறுவனம் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. லத்தீன் அமெரிக்க கண்டத்தில் ஈக்வடோர், சிலே மற்றும் கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பொதுவான உயிர்கோள பாதுகாப்பு நிலங்களை உருவாக்குவதில் கோஸ்டாரிக்கா பன்னாட்டு கூட்டுறவு பல்கலைக்கழகம் ஈடுபட்டிருப்பதையொட்டி இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.